அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 22 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் வைகை அணையின் நீர்மட்டத்தை தெர்மாகோல் அட்டைகளால் மூடி நீர் ஆவியாவதை தடுக்கும் முயற்சி குறித்த செய்தி.
அனைத்து பகுதிகளிலும் ஏறத்தாழ 200 ஸ்கொயர் ஃபீட்ல இதை போடுறதுக்கான முயற்சிகள் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது.
டெல்லியில் போராடி வரும் தமிழக விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட திமுகவின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தது குறித்த செய்தி ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் மரியம் மைக்கேல். உலக அளவில் உள்ள நகரங்களில் அறிவியலுக்கு ஆதரவாக நடைபெறும் பேரணிகளில் பல லட்சக்கணக்கானோர் பங்கேற்று வருகின்றனர். அறிவியல் மீதான அரசியல் தாக்குதலுக்கு, குறிப்பாக பல அறிவியல் நிறுவனங்களுக்கு நிதி ஆதரவை குறைத்துள்ள மற்றும் பருவகால மாற்றத்தை ஏமாற்று வேலை என்று கூறியுள்ள அதிபர் டிரம்பின் தாக்குதலுக்கு எதிராக போராட வேண்டிய கட்டாயத்தை விஞ்ஞானிகள் உணர்ந்துள்ளதாக அறிவியலுக்காக முதல் முறையாக பேரணியை ஏற்பாடு செய்யும் அமெரிக்கர்கள் கூறியுள்ளனர்.
In the United States, marches are tools of the political left. And the marches being
வாஷிங்டனில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வில் உரையாற்றியோரில் ஒருவரான ஹென்ரிச் ஜார்வேஸ் தாக்குதலுக்கு உள்ளாவது அறிவியல் மட்டுமல்ல மனித குலமும் தான் என்று கூறியிருக்கிறார். அண்டார்டிகா கண்டம் தவிர உலகில் உள்ள எல்லா கண்டங்களிலும் 500 மேலான நகரங்களில் இந்த பேரணிகள் நடைபெறுகின்றன. 3 காலம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற உள்நாட்டு போரில் பெரும்பாலான மோதல்களுக்கும் பிப்ரவரி மாதம் அறிவிக்கப்பட்ட பஞ்சத்திற்கும் தென் சூடான் அரசே காரணம் என்று தென் சூடான் பற்றிய ஐநா அறிக்கை குற்றம் சாட்டியுள்ளது. தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் உட்பட புதிதாக வாங்கப்பட்டுள்ள கனரக ஆயுதங்கள் பெற்றுள்ள அதிபர் சால்பா கீர் சார்ந்துள்ள தின்கா இனக்குழுவை சேர்ந்த ஆயுதப்படையினராலும் அரசின் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக நிபுணர்களின் அமர்வு ஒன்றால் தயாரிக்கப்பட்டு தற்போது வெளியாகியுள்ள அறிக்கை குறிப்பிடுகின்றது. முன்னதாக பாதுகாப்பு அவையால் நிராகரிக்கப்பட்டாலும் ஆயுத விற்பனைக்கு தடை விதிக்கப்பட வேண்டுமென ஐநாவின் நிபுணர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். வெள்ளிக்கிழமையன்று தலிபான்களால் நடத்தப்பட்ட தாக்குதலில் 100 மேலான படையினர் கொல்லப்பட்ட மற்றும் காயப்பட்ட மசார் இ ஷாரிப் நகருக்கு அருகில் இருக்கும் இராணுவ தளத்தை ஆப்கான் அதிபர் அஷ்ரப் கானி பார்வையிட்டுள்ளார். மனித மதிப்பீடுகளுக்கும் இஸ்லாமிய போதனைகளுக்கும் முரணானது என்று அதிபர் கானி வெளியிட்ட அறிக்கையில் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளார். இராணுவத்திற்குள் ஊடுருவியருடமிருந்து தாக்குதல்தாரிகள் உதவி பெற்றிருப்பதாக காயமுற்ற படையினர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதல் இறந்தோருக்கு ஞாயிற்றுக்கிழமை தேசிய துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. முதல் சுற்று அதிபர் தேர்தலில் பிரான்சில் வாழ்வோர் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கு 1 முன்னதாக வெளிநாடுகளில் வாழும் 1 மில்லியனுக்கு மேலான பிரான்ஸ் மக்கள் இன்று தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். இவர்கள் பிரெஞ்சு போலினேசியா, த பிரெஞ்சு மேற்கிந்திய தீவுகள், செயின்ட் ஃபெரீரி, வட அட்லாண்டிக்கில் உள்ள மிகலோன் மற்றும் தென்னாப்பிரிக்காவில் உள்ள கியானா என பல தீவுகளில் பரவி வாழ்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை பிரான்ஸ் பெருநில பகுதியில் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தவுடன் இந்த வாக்குகள் எண்ணப்படத் தொடங்கும். மீண்டும் போட்டியிடவில்லை என்று தீர்மானித்துள்ள அதிபர் பிரான்சுவா ஓலாந்தின் இடத்தை பிடிக்க 11 வேட்பாளர்கள் இந்த தேர்தல் களத்தில் உள்ளனர். நில உரிமைக்காக 1 நடத்தப்படும் போராட்டத்தில் பிடித்து வைக்கப்பட்டிருந்தவரில் எஞ்சிய 19 பிணைக்கைதிகளையும் வியட்நாமின் கிராமவாசிகள் விடுவித்துள்ளனர். இந்த பிணைக்கைதிகளில் காவல்துறையினர் மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் அடங்கியிருக்கின்றனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். வைகை அணையின் நீர்மட்டத்தை தெர்மாகோல் அட்டைகளால் மூடி நீர் ஆவியாவதை தடுக்கும் முயற்சி தோல்வியில் முடிந்தது. இது குறித்த செய்தியை தொகுத்து வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தேனி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வைகை அணையின் நீர்மட்டத்தை தெர்மாகோல் அட்டைகளால் மூடி நீர் ஆவியாவதை தடுக்கும் முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது. இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பெரும் விமர்சனத்திற்கும் கேலிக்கும் உள்ளாகி வருகிறது. தேனி மாவட்டத்தில் வைகை நதியின் குறுக்காக கட்டப்பட்டிருக்கும் வைகை அணை 71 உயரம் உடையது. ஆனால் கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்துவிட்ட காரணத்தால் தற்போது அணையின் நீர்மட்டம் 21 குறைந்துவிட்டது. இங்கிருந்துதான் தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கு குடிநீர் வழங்கப்படுகிறது என்பதால் இந்த மாவட்டங்கள் தற்போது பெரும் தண்ணீர் பஞ்சம் எதிர்கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் கோடை காலத்தில் தண்ணீர் ஆவியாவதை தடுக்க பொதுப்பணித்துறையினர் புதிய திட்டம் ஒன்றை தீட்டினர். இதன்படி நீர் மட்டத்தின் மீது தண்ணீரில் மிதக்கும் தன்மையுடைய தெர்மோகோல் அட்டைகளை மிதக்கச் செய்து தண்ணீர் மட்டத்தை மூடிவிட்டால் நீர் ஆவியாவது தடுக்கப்படும் என்று அவர்கள் கருதினர். இதையடுத்து வெள்ளிக்கிழமை அன்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் இரு மாவட்ட ஆட்சியர்கள் முன்னிலையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. சுமார் 300 தெர்மோகோல் அட்டைகள் அணைப்பகுதிக்கு எடுத்து வரப்பட்டு 2-3 அட்டைகள் ஒன்றாக ஒட்டப்பட்டு படகின் மூலம் அணையின் நீர்ப்பகுதியில் வீசப்பட்டன. ஆனால் அணைப்பகுதியில் வீசிய கடுமையான காற்றின் காரணமாக இந்த தெர்மோகோல் அட்டைகள் உடனடியாக கரை ஒதுங்கின. சுமார் 10 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட அணையின் நீர்மட்டத்தை தெர்மோகோல் கொண்டு மூடுவதற்காக பரிச்சார்த்தமாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் இதற்காக 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்தியாளர்களிடம் பேசிய செல்லூர் ராஜு தெரிவித்தார்.
எல்லா பகுதிகளும் அனைத்து பகுதிகளும் இல்ல, ஏறத்தாழ 200 ஸ்கொயர் பீட்ல இதை போடுறதுக்கான முயற்சிகள் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இங்க இருக்கிற குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்து பாதுகாக்கின்ற வகையில், எந்த அளவுக்கு அது ஆவியாக மாறுவதை தடுக்கின்ற வகையில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்பதை அறிகின்ற வகையில் இதை பரிச்சார்த்த முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆகுது.
இது குறித்து கேட்பதற்காக தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் என் வெங்கடாச்சலத்தை தொடர்பு கொண்ட போது, தெர்மோகோல் அட்டைகளை மிதக்க விடுவது என்பது பரிச்சார்த்த முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டது என்றும், இப்படியாக ஒவ்வொரு ஊடகமாக கேலி செய்தால் என்ன அர்த்தம் என்றும் கோபமாக பதிலளித்தார். வைகை அணையின் செயற்பொறியாளர் முத்துப்பாண்டியிடம் கேட்டபோது இது குறித்து தான் பேச விரும்பவில்லை என்று பதிலளித்தார். தற்போது பேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் செல்லூர் ராஜுவின் இந்த செயல்பாடு கடுமையான கேலிக்கும் விமர்சனத்திற்கும் உள்ளாகியிருக்கிறது. பெரும் கேலிக்கு உள்ளாகி இருக்கும் இந்த திட்டத்திற்கான யோசனையை அளித்தது யார் என்பது குறித்து எந்த அதிகாரியும் தகவல் அளிக்க விரும்பவில்லை.
முரளிதரன் வழங்கிய செய்தி அது. டெல்லியில் போராடி வரும் தமிழக விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட வேண்டும் என்று திமுகவின் செயல் தலைவர் MK ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்த செய்தியை மீண்டும் வழங்குவது முரளிதரன்.
தில்லியில் 40 நாட்களுக்கு மேலாக போராடி வரும் தமிழக விவசாயிகள் தற்காலிகமாக அந்த போராட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டுமென திமுகவின் செயல் தலைவர் MK ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். திமுகவின் தலைமையில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து விவசாயிகளின் பிரச்சினைகளை முன்னிறுத்தி வரும் 25ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளன. இதற்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று திமுகவின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய MK ஸ்டாலின், தில்லியில் போராடும் விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொண்டு முழு அடைப்பில் பங்கேற்க வேண்டுமென கூறினார்.
டெல்லியிலே திரு ஐயா கணவர்கள் தலைமையில் அங்கு விவசாயிகள் தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு 40 நாட்களுக்கு மேலாக பல்வேறு நிலைகளில் பல சிரமங்களை ஏற்றுக்கொண்டு தொடர் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த போராட்டத்தை தற்காலிகமாக அவர்கள் நிறுத்திவிட்டு 25ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய முழு அடைப்பு போராட்டத்திற்கும் தொடர்ந்து அனைத்து கட்சிகளின் சார்பில் நாங்கள் இது குறித்து எடுக்க இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளுக்கு அவர்கள் துணை நிற்க வேண்டும், அந்த போராட்டத்தில் அவர்களும் பங்கேற்க வேண்டும். எனவே அவர்கள் அந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துவிட்டு இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்ற நிலையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம்.
இந்த முழு அடைப்பு போராட்டம் குறித்த விளக்க பொதுக்கூட்டத்தை தற்போது சென்னையில் திமுக நடத்தி வருகிறது. இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தருவதாக தென்னிந்திய நடிகர் சங்கம் இன்று அறிவித்துள்ளது. இருந்தபோதும் முழு அடைப்பு போராட்டத்தை பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. இது புதிய அரசியல் கூட்டணிக்கான அச்சாரம் என்று கூறி புதிய தமிழகம் கட்சியும் இந்த போராட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளது.
முரளிதரன் வழங்கிய செய்தி அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
செய்தி அரங்கம் தொடர்கிறது. ஆதார் அடையாள அட்டை கட்டாயமாக்கப்படுவது குறித்து உச்சநீதிமன்றம் அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ள நிலையில், இது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை ஆசிரியருமான விஜய் சங்கரிடம் கேட்டார் பிரமிளா கிருஷ்ணன்.
நான் வந்து என்னுடைய கை விரல் ரேகையை கொடுக்கணும், கண் விழிப்படலம் கருவிழிப்படலத்தோட இமேஜை கொடுக்கணுங்கிறது வந்து அடிப்படையிலேயே வந்து தவறானதுன்னு தான் எல்லா சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. இதையும் அதையும் வந்து சேர்க்க கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது 23 செப்டம்பர் 2013 சொல்லியிருக்காங்க. ஆனா இதை வயலேட் பண்ணி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, ரைட் டு பிரைவசிங்கிற ஒரு நிச்சயமா ஒரு இஷ்யூ இருக்கு. அதாவது அதோட இது வந்து ஆதார் சட்டத்திலையும் சரி, ஆதாரை பத்தி எல்லா விஷயங்களையும் ஒரே ஒரு விஷயம், வாலண்டரியா தான் கொடுக்கணும், அதை வந்து கம்பல் பண்ணக்கூடாதுன்னு. நீங்க வாலண்டரின்னு சொன்ன பிறகு மறுபடியும் வந்து எல்லா ஸ்கீமுலையும் வந்து லிங்க் பண்றீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ரேஷன் கடையில் வரும், அதாவது பொது விநியோக திட்டத்துல மட்டும் கிடைக்கிற பொருட்களை மட்டுமே வாழ்ற குடும்பங்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிற ஒரு இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல, அது வந்து நீ இது கூட லிங்க் பண்ணாதான் அது கிடைக்கும், அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து மறுக்கிறீங்க அந்த உரிமையை.
அரசாங்கம் வந்துட்டு ஒரு ஒரே ஒரு அடையாள அட்டை, அது மூலமா எல்லா வசதிகளும் அவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்க முடியும்?
இல்ல இல்ல, அது ஒரே ஒரு அடையாள அட்டைங்கிறது வந்து இந்தியா ஃபுல்லுக்கும் ஒரே ஒரு அடையாள அட்டை இருக்கிறது. டெக்னாலஜி வைஸே வந்து உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. ஒரே ஒரு எண், ஒரு எண்ணை வந்து நீங்க வந்து 120 கோடி இந்தியர்களுக்கு ஒரே ஒரு அடையாள அட்டைங்கும் போது டெக்னாலஜியில என்ன பிரச்சனை வந்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. பிராக்டிக்கலா பாருங்க, நீங்க வந்து தியரட்டிக்கலா வேண்டாம், பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா நீ தெலுங்கானால ஆந்திராவில ஜார்க்கண்ட்ல பல இடங்கள்ல உங்களுடைய இந்த பயோமெட்ரிக் இருக்குல்ல, உங்களுடைய கைவிரல் ரேகை பதிவாக மாட்டேங்குது. அதனால பல பேருக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது ரேஷன் பொருட்கள். இதனால தான் பிரச்சனை வருது. இது வந்து ரொம்ப முக்கியமான இம்ப்ளிமெண்டேஷன்லயே பிரச்சனை இருக்கு.
நம்ம ப்ராபபிளி இப்போ ஆரம்ப காலத்துல அப்படி இருக்கலாம், ஆனா இன்னும் டெக்னாலஜியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா?
இல்ல இல்ல, டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணாலும் என்ன ஆயிருதுன்னா, இந்த டெக்னாலஜி பத்தி இன்னொரு பிரச்சனை வருது. டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கைவிரல் ரேகைங்கிறது வந்து டெக்னாலஜி, சரி டெக்னாலஜி சரி பண்றீங்க வச்சுக்கோங்க, கைவிரல் ரேகைங்கிறது உடல் உழைப்பு செய்யும் பல இந்தியாவில் இருக்க பெரும்பாலான மக்கள் வந்து வயல்வெளிகளிலும் இது தொழிற்சாலைங்க தான் ஒர்க் பண்றாங்க. பல பேர் அவங்களுடைய கை ரேகை வந்து தொடர்ந்து அப்படியே இருக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க, அது வந்து அழிஞ்சு போயிருது. அதுக்காக நீ மறுபடியும் வந்து ஆடாது. ஆனா என்ன பிரச்சனைனா, அடிப்படையான எனக்கு வந்து கிடைக்க வேண்டிய 20 கிலோ ரைஸ் அரிசிய வந்து என்னுடைய கைவிரல் சரியா வரலங்கிறதுக்காகவோ இல்ல கனெக்டிவிட்டி இல்லாத காரணத்துக்காக பல இடங்கள்ல வந்து டினை பண்ணப்பட்டிருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பழைய ரேஷன் கார்டே ஒரு ஸ்மார்ட் கார்டை கொடுங்களேன், அது ஒரு ஐடி தானே, நல்ல ஒரு ஐடி தானே. பாஸ்போர்ட்டுங்கிறது ஒரு நல்ல ஐடி தானே. இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன், ஆஸ்திரேலியா யூகே இந்த மாதிரி எல்லா நாடுகளிலும் நம்மை விட மக்கள் தொகை குறைந்த நாடுகள் அதெல்லாம். ஆஸ்திரேலியா எடுத்தீங்கன்னா 2.5 கோடி மக்கள் தான் இருக்காங்க, இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா 6.5 கோடி தான் இருக்காங்க, அமெரிக்கால 32 கோடி. அங்க எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் கூட நம்மளோட அதிகமா நல்ல டெக்னாலஜி வச்சிருக்காங்க அவங்க, ஆனா அவங்களே வந்து இந்த திட்டத்தை நாங்க வந்து ஏத்துக்கலன்னு சொல்லி அபேண்டன் பண்ணிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சொல்றது, அதுக்காகும் செலவு. வளர்ந்த நாடுகளே செலவு அதிகம் சொல்ற இடத்துல வந்து நம்மளை போல வளரும் நாடு வந்து செய்யறது எவ்வளவு சரியா இருக்கும்?
விஜய் சங்கர் அளித்த பேட்டி அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அரங்கம் தொடர்கிறது. இனி இலங்கை கண்ணோட்டம். கொலனாவா பிரதேசத்தில் குப்பை மேடு சரிந்த அனர்த்தம் நடைபெற்று 1 வாரம் கடந்துவிட்டது. இந்நிலையில் அந்த பிரதேசத்தின் தற்போதைய நிலவரம் தொடர்பாக பிரதேச பள்ளிவாசிகள் சம்மேளனத்தின் செயலாளர் எம்ஜே முகமது ஃபைரூஸை தொடர்பு கொண்டு கேட்டார் எமது செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
சம்பவம் இடம்பெற்று 8 நாளாச்சு. அரசாங்க அறிக்கையின் படி 32 பேராகத்தான் இறந்திருக்கு சொல்றாங்க, 8 பேர் காணல் சொல்லி. ஆனா எனக்கு 32 பேர் அல்ல, 50க்கு மேல மக்கள் கூட்டம் ஒன்று இறந்திருக்கிறதாகத்தான் எங்களுக்கு கிடைச்ச மெசேஜ். ஏன்னா நாங்கள் நேராக சென்று அங்கே மக்களிடம் எங்களுக்கு அறிமுகமானவர்கிட்ட விசாரித்து பார்த்ததால அவர்களுக்கு நாங்கள் நிவாரண பணி செய்யக்கூடிய நேரத்துல விசாரிச்சோம். இன்னும் சிலருடைய இறந்து போவருடைய பாடி கூட கிடைக்கல. கணக்குப்படி சொல்ல போனா இது 50க்கு மேலதான் எதாவது சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டா, சில மக்கள் வந்து வீடு வாடகைக்கு இருக்காங்க, அவங்க அங்க பதிவு இல்ல, விலாசமோ அங்குள்ள பதிவு எதுவும் இல்லாத காரணத்தால அரசாங்கத்துக்கு அந்த பதிவுல அந்த இல்லாதனால தேதி கூட கஷ்டமா இருக்கக்கூடிய நிலவரம் அங்க இருக்குது. 32 அரசாங்கம் சொல்ற கணக்கா இருக்கு, ஆனா மேலதிகமான கணக்கா தான் இருக்கக்கூடும் என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.
கடந்த 4 நாட்களாக சடலங்கள் எதுவும் மீட்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இப்படியான நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெறுகின்றதா?
சடலங்கள் தேர்தல் நடவடிக்கைகள் அந்த பணி தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. இப்ப அங்குள்ள ஊட்டைகள் தான் அகற்றி கொண்டு போறாங்க. இப்ப 8 நாள் ஆச்சு, சடலங்கள் எடுத்தாலும் அது என்ன சடலங்களான்னு கண்டுபிடிக்கல. அந்த அளவுக்கு இப்ப சடலங்கள் குப்பையோட சுத்தி போயிருச்சு. இப்ப சடலங்களும் எல்லாம் அந்த குப்பையில கெமிக்கல் இருக்குதா சொல்லப்படுது. சடலங்கள் இனி எடுக்க மாதிரி நிலைமை கொண்டு சடலம் கிடைக்காது. அவங்க இராணுவத்து அங்கு முழுக்க கவர் பண்ணி யாருக்கும் நுழைய முடியாத அளவுக்கு தான் இருக்குது. காரணம் அங்கே இடிந்து விழுந்த வீடுகள்ல சில அங்க சேதமாக வீடு முட்டு முடியா போன வீடுகள்ல அவருடைய பொருட்கள் எல்லாம் அதற்குள்ளே இருக்கிறனால வெளியுள்ள ஆளுகளுக்கு யாரும் நுழைய விடுற காரணங்கள் இப்ப இல்ல.
பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு நிவாரண உதவிகள் திருப்தி அளிக்கக்கூடியதாக கிடைக்கின்றதா?
தேவையானதை விட அதிகமா நிவாரண உதவி எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களுக்கு சாப்பாடு விஷயத்திலயோ ஆடைகள்லயோ எல்லாம் நல்லபடி அவங்களுக்கு பேச்சுக்கு கவர்மெண்டாலும் கொடுக்கப்படுகிறது. தனிப்பட்ட முறையிலையும் நாங்களும் இதை செய்து கொண்டுதான் இருக்கோம். நிவாரண உதவி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியா அந்த மக்களுக்கு செஞ்சு கொண்டுதான் இருக்கோம். அதுல எந்த குறையும் இல்லை இப்போதைக்கு.
இவ்வாறு கூறினார் கொலனாவ பிரதேச பள்ளி வாசல்கள் சம்மேளனத்தின் செயலாளர் எம்ஜே முகமது ஃபைரூஸ்.
ஆர் உதயகுமார் வழங்கிய செய்தி அது. இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த 1 வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.